பிரியத்தின் இளம் பிறை போலும் எளி. நந்தி மகன் தானே, ஞானக்கொள்ளும் தானே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை வெறுமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா உழைக்கு துணை உருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரந்தோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமை. விழிக்கு அருளுண்டு அபிராம வல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபடுதென்றுண்டு. எமக்க வழி விளக்க வழிக்கே சுடன்றுமே பாவங்களே செய்து வாழறக குழிக்கே நழுந்தும் கைவகமோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறைகளும் இறை அடியார்களை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கிய இறையருளையும் குருவருளையும் மனமொழி வைகளால் வணங்கி ஒரு அன்பர் இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். சார், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதே, நிகழ்ச்சி உண்டா அப்படின்னு நான் சொன்னேன். இது என்ன பள்ளிக்கூடமா? மழை பெய்து காற்றழுத்த தாழ்வு உண்டானால் விடுமுறையை நான் விடுவதற்கு இது என்ன பள்ளிக்கூடமா? இறைவனை பற்றிய சிந்தனைக்கு ஓய்வே கிடையாது. இறைவனை பற்றிய சிந்தனைக்கு ஓய்வும் கிடையாது, ஊதியமும் கிடையாது. அதுக்கான ஊதியம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? இந்த உடம்பை விட்டுட்டு இந்த உயிர் பிரிந்து போகின்ற போது இந்த உடல் செய்ததற்கான பலன் அன்றைக்கு தான் தெரியும். நான் கோயிலுக்கு போனேன், அதுக்கு என்ன கிடைச்சது எனக்கு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த உயிர் இந்த உடலை விட்டு செல்கின்ற போது அப்ப அதுக்கான சிறப்பு கிடைக்கும். ஏன்னா 30 நாள் வேலை செஞ்சா 1 நாள் சம்பளம். ஒரு வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இறைவனை வழிபட்டீர்கள் சொன்னா உங்க வாழ்க்கையினுடைய நிறைவுல இந்த ஆன்மாவுக்கு தெரியும் அதோட சுகம் என்ன. கஷ்டப்பட்டு 1 வருஷம் படிச்சா அந்த வருஷத்தினுடைய முடிவுல அந்த வகுப்புல அவன் சிறந்த மாணவன். அப்போ ஒரு ஜென்மம் முழுக்க இறைவனை வணங்கினால் இந்த ஜென்மத்தினுடைய நிறைவில் நாம் சிறந்த ஆன்மாவா இறைவன் அடியை சேர்ந்துடலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏதோ இந்த டைம் லிமிட்டுக்குள்ள இன்னைக்கு வழிபட்டு காலையில வழிபட்டு சாயங்காலம் நமக்கு ரிசல்ட் தெரியல மாதிரி இருந்தா நம்ம விளையாட்டையே கூட 5 நாள் விளையாட்டு நமக்கு பிடிக்கல, 1 நாள் விளையாட்டு பிடிக்கல, ஹாஃப் டே விளையாட்டாக்கி நம்ம 20-20 மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இது ரொம்ப டஃபா இருக்கு சார். இட் இஸ் டூ டஃப் டு டேக் திஸ் அப்படின்னு தோணும். ஆனா இந்த ஆன்மா ஒரு பிறவி முழுக்க பயணிச்சு இறைவன் அடியை சேருகின்ற போது இந்த பயணத்துல எங்கெங்கெல்லாம் நன்மை செய்ததோ அதற்கெல்லாம் பரிசு அங்க கிடைக்கும். இந்த பயணத்துல எங்கெங்கெல்லாம் தப்பு செஞ்சதோ அதற்கான தண்டனையும் அங்க கிடைக்கும். இது பொதுவா விதி. ஆனா கலியுகம் அப்படி இல்லை. கலியுகத்துல காலையில கெட்டது செஞ்சா அதோட பலன் காலையில 6 மணிக்கு செஞ்சா 8 மணிக்கு தெரியும். ஏன் சார் 2 மணி நேரம்ன்றீங்களா? டைஜஷன் கெப்பாசிட்டிக்காக சொல்றேன். உடனே தெரிஞ்சிடும், 6:01 தெரிஞ்சிடும். கலியுகத்துல பலன்கள் மிக விரைவாக கிடைக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போங்க பலன் உடனே கிடைக்குது, இந்த கோயிலுக்கு போங்க பலன் கிடைக்குது, பல தாதா அவர்தான் பல ஸ்ருதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. மந்திரங்களே கூட பல ஸ்ருதியோட இருக்கின்ற மந்திரங்கள் தான் பரபரப்பா விற்பனை ஆகுதுன்றாரு. ஞானசம்பந்தருடைய பதிகம் தான் நிரம்ப பேரால படிக்கப்படுதுன்றாங்க. அதுக்கான உடனே நவக்கரசருடைய பதிகம் தான் படிக்கப்படலன்னு சொல்லல. ஏன் அப்படிதான் திருக்கடை காப்பு. இந்த மந்திரத்தை படிச்சா, இந்த ஸ்லோகத்தை படிச்சா, இந்த பதிகத்தை படிச்சா இந்த பலன் கிட்டும்னு சொல்றாங்க. அதனால அது நடக்குது. இந்த ஏர்வோர் கலிக்காம நாயனாரை பற்றி சிந்தித்தால் நல்ல இடத்துல திருமணம் கைகூடும். வயிறு சம்பந்தமான நோய் ஏதாவது இருந்தால் நீங்கும். எல்லாருக்கும் இருக்கு சார், எல்லாருக்கும் டைஜஷன் பவர் கம்மியாகிட்டே வருது. என்ன தெரியுங்களா காரணம்? எங்க குணால் அடிக்கடி சொல்லுவாரு, யார் யார் சாப்பிடுறா அப்படின்னு. சார் எல்லாரும் சாப்பிடுறாங்களே, உணவு விடுதிக்கு போனா உடனே போனா அவ்வளவு கூட்டமா இருக்குதே, இல்ல நீங்க யாருமே யார் யார் சாப்பிடுறாங்க, எல்லாம் விழுங்குறாங்க. யார் யார் சாப்பிடுறா, எல்லாம் விழுங்குறாங்க, யாருமே சாப்பிடுறது இல்லையா. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டவன் வேகமா அவங்க ஒண்ணு அள்ளி போட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உடல் வியாதியை தான் கொண்டு வரும். அப்ப எப்படி சாப்பிடணும்? நல்ல மென்னு சாப்பிடணும். இந்த வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் நம்முடைய உணவு முழுக்க ஒரு கோட்டி கொடுக்கணும். இதை எங்க குருநாத சொன்ன உடனே பக்கத்துல இருந்த பையன் சொன்னான், உள்ள இருக்கிற காய் தெரியாத மாதிரி பஜ்ஜி போண்டாலாம் போடுறாங்களே அது போலவா அப்படின்னா சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த உமிழ்நீர் ஒரு கோட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உணவு உள்ள போனாதான் நம்ம வயிற்றுக்கு எந்த விதமான தீமையும் தராம அந்த உணவு செரிமானமாகும். அப்படி இல்லாம நம்ம தவறாவது குடிக்கணும்னு சொன்னா உணவு செரிமான தன்மை குறைந்து போகும். அதனால இன்னைக்கு நிரம்ப பேர் வயிற்று வலி வயிற்று நோய்களால் அவதிப்படுகிறார்கள். இந்த வயிற்று நோய் அவதியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உபாயம்னு சொன்னா இந்த ஏர்வோன் கலிக்காம நாயனாரை பத்தி சிந்திப்பது. நல்ல இடத்துல திருமணம் கைகூடும். ஏன்னா ஏர்கோல் கழிக்காம நாயனார் யார திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற கதையை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம். மானக்கஞ்சாரனாருடைய மகள் திருமணத்திற்கு நாள் குறிச்சாச்சு. சிவனடியார் ஒரு தவ முனிவர் வேடத்துல வராரு. மானக்கஞ்சாரனாருடைய மகளுக்கு திருமணம் கைகூட்டியிருக்கு. ஒரு சிவன் அடியார் ரூபத்துல சிவனே வருகிறாரு. வந்த உடனே யாராவது வீட்டுக்கு பெரியவங்க வந்தா வணக்கம் சொல்வதும் வணங்குவதும் மரபு, விழுந்து கும்பிடும். அதுவும் சிவனடியார்களாக வந்து விட்டார்கள் என்று சொன்னால் விழுந்து கும்பிட வேண்டும். அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு விழுந்து வணங்குகின்றீர்களோ அந்த அளவுக்கு உயர்வு கிட்டும். இந்த மானக்கஞ்சாரனாருடைய மகள் திருமணத்துக்காக தயாராகி இருக்கிறாள். அப்படி திருமணம் கைகூடி இருக்கிறது. சிவபெருமானே சிவனடியார் வேடத்திலே வருகிறார் அவர்கள் இல்லத்திற்கு. மானக்கஞ்சாரனார் சொல்றாரு, ஐயா வந்திருக்கிறாங்க, ஐயா அவர் வணங்கிக்கும். அப்படி விழுந்து கும்பிடும் பொழுது அவளுடைய தலைமுடி ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்த்த உடனே சிவன் அடியார் வடிவத்தில் வந்த சிவபெருமான், இது என்னுடைய பஞ்சவடிக்கு ஆகுமே, மறுநாள் திருமணம், மறுநாள் திருமணம். அதான் ரொம்ப நுட்பமான செய்தியே, மறுநாள் திருமணம், முதல் நாள் இந்த திருமுடி, இந்த திருமுடி என்னுடைய பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்னு கேட்ட உடனே, என்ன சாமி உங்க காலில் வந்து விழ வச்சா நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணினுடைய திருமுடியை கேட்கறீங்களே அப்படின்னு நாம சொல்லிடுவோம். மானக்கஞ்சாரனாயனார் எதுவுமே பேசல. இது வேணுங்களா, என் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடியது உங்கள் சிவனுடைய பூஜைக்கு உதவும் என்று சொன்னால் இருந்தார்கள் கத்தச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முடி வளர்ந்துச்சுங்கிறது வேற கதை, அது விட்டுருவோம், அது உள்ள வரல. ஆனால் செவிவழி செய்தி நம்ம தேசத்துல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னா ஞாபகம் வச்சுங்க, உடனடியா கொடுத்துடணும். நல்லா இருந்துச்சு அந்த பேனா அப்படின்னு நாங்க வச்சுங்க கொடுத்துடணும். ஏன்னா அதை நாம வச்சுக்கிட்டு இருந்தோம் வைங்களேன், அதை நாமளும் அனுபவிக்க முடியல, அவங்களும் அது உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு ஏக்கத்தோடயே இருக்கிறாங்க. அது மாதிரி உணவுப் பொருள் இருக்குல்ல, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, நீ சாப்பிடாத, நீ யாராவது சாப்பிடறதே சொல்லிடாதீங்க, யாராவது ஒருத்த சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டும், யார் வைக்கலையாது போட்டும், அது அவங்களுக்கு வைக்கணும், இது இவங்களுக்கு வைக்கணும்னு நீங்க எடுத்து வச்சு சொல்லிட்டு சாப்பிடுறவங்களையும் தடுத்து வாங்கி எடுத்து வச்சீங்கன்னா அவங்க வயிற்றுக்கும் போகாம யார் வயிற்றுக்கும் போகாம அது பாழாக்கும். அதனால யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா சாப்பிடணும். அதுபோல நம்மளால சாப்பிட முடியல, யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிடணும். நமக்கு ஒரு செல்வ வளம் இல்ல, வளமான வாழ்க்கை இல்ல, யாரோ ஒருத்தர் வளமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்லா வாழ்க்கும் வாழ்த்துங்க. நம்ம கிட்ட எரி இல்லையோ அது யாரிடத்துலாவும் இருந்தா ஏக்கப்பட வேண்டாம், அவங்களாவது அவங்க கிட்டயாவது இருக்குல்ல, நல்லா இருக்கு. என்னுடைய நண்பருக்கு நிரம்ப நண்பர்களுக்கு சொந்த வீடு உண்டு, அவங்க எல்லாம் கேட்பாங்க உனக்கு சொந்த வீடு இல்லையே வருத்தமா இருக்கா அப்படின்னு, இல்லவே இல்ல, நீங்க எல்லாம் சொந்த வீட்டுல இருக்கீங்கல்ல, வந்தா உங்க வீட்டுல ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நாள் தங்கினா கூட 15 நண்பர்கள் 30 நண்பர்கள் வைத்திருந்தோம்னா ஆளுக்கு ஒவ்வொரு நாள் தங்கினா கூட 30 நாள் ஓடி போச்சியா, இதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லிவிடுவேன். அதனால எனக்கு ஏகப்பட தேவையில்லை, எதது இல்லையோ அதெல்லாம் வேண்டும் என்று இறைவனத்தில் பிரார்த்தனை வைத்தால் கிடைத்துவிடும். ஏர்கோன் கழிக்காம நாயனாருக்கு மணக்கஞ்சாரனாரினுடைய மகளை திருமணம் பேசி முடிக்கிறார்கள். முதல் நாள் திருமணத்திற்கு முதல் நாள் திருமுடியையே தன்னுடைய முடி கற்றையை கத்தரித்து கொடுத்த ஒரு சிவ பரம்பரையில் வந்த பெண் அவள். அந்த பெண்ணு வீட்டுல ஏர்கோன் கழிக்காம நாயனார் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த தகவல் சுந்தரர் சிவபெருமான பரவி நாச்சியார் இடத்திலே தூது அனுப்பி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இரவு முழுமையும் அந்த தூதுக்காக 2 முறை சிவபெருமான் நடந்திருக்கிறார். அரவணி இறைவனை ஆளு நம்பி இரவிடை பரவிவான் ஏறியது எம்மொழி என்று கேள்வி எழுப்புவார்கள். சுந்தரனோட தமிழுக்காக பரவி நாச்சியார் மீது விருப்பம் கொண்ட சுந்தரனுக்காக சிவபெருமானே தூது போறாரு. அப்படி தூது போனவரு ஒரு முறை இல்ல 2 முறை போறாரு. 2 முறை தூது போனத செய்தியை கேட்ட உடனே ஏர்கோன் கழிக்காம நாயனாருக்கு ரொம்ப கோபம். இது போலவே சுந்தரன் மீது கோபம் கொண்டு இன்னொரு அவர் பேரு விரண்மிண்ட நாயனார்னு பேரு. தேவாசிரிய மண்டபத்துல அடியார் பெருமக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்ற போது அடியார்களை பார்க்காமல் அடியார்களை வணங்காமல் சென்றானே யார் இவன்? அவன் பேர் தம்பிரான் தோழன். ஓஹோ, அடியார் பெருமக்களை வணங்காமல் போறவன் தம்பிரான் தோழனா? சிவபெருமானுக்கு உற்ற தோழன், நல்லா இருக்கே அவங்க நியாயம். அடியார் பெருமக்களை வணங்கணுமே, அடியார் பெருமக்களை வணங்கல அப்படி போறாரு. விரண்மிண்ட நாயனார் ரொம்ப கோபப்படுறாரு. சுந்தரன் உறவு, சுந்தரனை இனிமே வணங்க மாட்டேன், அவனை ஒதுக்கி வைக்கிறேன். இல்லையா, சுந்தரனை ஒதுக்கி வைக்கிறேன், அவன் தம்பிரான் தோழன், தியாகேசன் பெருமானுடைய உற்ற தோழன், இவனுக்கு அருள் செய்கிற தியாகேசனும் உறவு, அவனையும் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா மகேசனுக்கு செய்யப்படுகின்ற பூசையை காட்டிலும் மாகேஸ்வர பூசை உயர்ந்தது, சிவனுக்கு செய்யக்கூடிய பூசையை காட்டிலும் சிவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய பூசையும் உயர்ந்தது. ஆனா அவன் டவுட் வந்துடும், சார் யார் சார் அடியார் அப்படின்னு, யார் சார் அடியார் தெரியலையே அப்படின்னு. யாரெல்லாம் ஓம் நமச்சிவாயம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் அடியவர்கள், ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுகின்ற போது கண்களிலிருந்து நீர் கசிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உண்மையான அடியவர்கள். எத்தனை முறை சொன்னாலும் கண்களிலிருந்து நீரே கசிய மாட்டேங்குது சார், கண்ணு பிள்ளையார் மாதிரி இருக்கிறான் சார் அப்படின்னா அவன் அடியா பருவக்கிற அடியா பருவையில கேட்டு கேட்டு இன்னும் கொஞ்சம் பதப்படணும்னு அர்த்தம். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் பதப்படணும்னு அர்த்தம். டே வீடுகள்ல பலகாரம் எல்லாம் செய்யும் போது அம்மா அவர் செய்தியை சொல்லுவாங்க, எண்ணெயை வைக்கணும்டா, எண்ணெய் கொதிநிலைக்கு வந்துருச்சாலும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு பார்க்கணும், அது சரசர சரசர சத்தம் வரும், அப்படி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இல்லம்மா கையை விட்டு வேணா பாருங்க பாரு கை வெந்துடும். அப்படி எண்ணெயை விட்டு எண்ணெயை விட்டு அது நல்ல கொதிநிலையை அடைஞ்சிருச்சாலும் தண்ணி தெளிச்சு பார்ப்பது போல இந்த ஆன்மா பக்குவப்பட்டுடுச்சா கொதிநிலையெல்லாம் அடங்கிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா, உள்ளத்தோடு சொன்னா கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும். அப்படி வரவே இல்லை, ஏதோ சொல்லிட்டு அப்படி வந்தா அது வேறு பக்தி இல்லை. ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா கண்ணீர் வரணும், வரமாட்டேங்குது சார், இதுக்காக கிளிசரின் போட்டு போக முடியும், உண்மையா வரணும். ஓம் நமச்சிவாயன்னு உணர்வோடு சொன்னா வரணும். ஏன்னா நிறைய பேர் வீடுகள்ல கூப்பிடுவாங்க, தன்னோட துணையை கூப்பிடும் போது தன்னோட குழந்தைய கூப்பிடும் போது உண்மையான பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒவ்வொரு சமிக்கியம் வச்சிருப்பாங்க, அந்த சமிக்கியை சொல்லி கூப்பிட்டாலும் அந்த குழந்தையோ இல்ல அந்த துணையோ உடனடியா திரும்புவாங்க. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், பெரிய கூட்டமா இருக்கும், நமக்கு இறைச்சலா இருக்கும் ஆனவர் அப்படின்னால டக்குனு அந்த அம்மா திருப்பி ஓடிடுவாங்க, அவர் கூப்பிட்டாரு நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த அம்மா ஏதோ ஒரு சமிக்கியை கூப்பிட்டாங்கன்னா இவங்க ஓடுவாரு, ஏதா என் வீட்டு அம்மா கூப்பிடுறாங்க நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன், என் பையன் கூப்பிடுறாங்க நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன், அம்மா ஓடுவாங்க அப்பா ஓடுவாங்க. என்ன காரணம் தெரியுங்களா, வேறு யாருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு நுட்பமான சமிக்கையை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அவங்க குடும்பத்துக்குள்ள. இந்த மாதிரி நான் சொன்னா நீங்க உடனே வந்துடணும், இந்த மாதிரி நான் சொன்னா நீங்க உடனே வந்துடணும் அப்படின்னு ஒரு சமிக்கையை வச்சிருப்பாங்க. அது போல நமக்கும் ஈசனுக்கும் ஒரு சமிக்கை தான் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரம். நான் எப்போவாக ரொம்ப முடியலன்னா ஓம் நமச்சிவாயான்னு கூப்பிடுறேன், உடனே வந்துடுன்னு நீங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டீங்கன்னு வைங்க, நீங்க எப்பெல்லாம் ஓம் நமச்சிவாயா சொல்றீங்களோ அப்பெல்லாம் ஓடி வந்துடுவாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் அழுது கூப்பிடுறேன் வந்துடு அப்படின்னு ஒரு சமிக்கை போட்டிருந்தீங்கன்னா உங்க கண்ணை கண்ணீர் முட்டிக்கிட்டு வரது முன்னாலே அவர் ஓடி வந்துடுவாரு, ஏன் அழற மாதிரி ஓடி வந்துடுவாரு. அப்ப நீங்க யாரோட பேசுறோங்கிறது இறைவனோடு இரண்டரை கலந்து பேசுகின்ற போது முன்னாலேயே பேசி வச்சுக்கணும், வீட்டுல பேசி வச்சுக்கிற மாதிரி முன்னாலேயே சுவாமி கிட்ட போய் பேசி வச்சுக்கணும். சாமி கிட்ட போய் பேசுறதா சுத்த பிரீத்திகாரத்தனமால இருக்குது அப்படின்னு தோணும். நீங்க சாமி கிட்ட பேசுற பேச்சு எல்லாமே உங்க மனசு கிட்ட பேசுற பேச்சு, உங்க ஆன்மாவோடு பேசுற பேச்சு. இந்த ஆன்மாவோட பேசுற பேச்சு உங்களுக்கு குடி போட்டுடுச்சுன்னு வைங்க, நம்ம பேசுறத எல்லாரும் கேட்பாங்க, நம்ம பேசுறத எல்லாரும் கேட்பாங்க. அதுதானே ஆசை, என் பேச்சு எடுபடவே மாட்டேங்குது சார், என் பேச்சை எவன் கேட்கறான், ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஆன்மாவோட பேசுற பேச்சு உங்களுக்கு குடி போட்டுடுச்சுன்னா உங்க பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. அதுதான் கொஞ்சம் கடினமான ஒன்று. எப்படி ஏதாவது சொல்லுவாங்களா, ஐயா நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா நீங்க ஆன்மாவோடு சரியாக பேச தொடங்கி விட்டீர்கள் என்று கூறு. ஏகோன் கலிக்காம நாயனார் சுந்தரரோட சண்டை விட்டு கொண்டு பேசாம இருக்கிறார். சுந்தரன் வேண்டாம், சுந்தரன் எப்போ பறவை நாச்சியார் இடத்தில் இரவு முழுக்க தூது அனுப்பியிருக்கிறான், எனக்கு அவன் மீது மிகுந்த கோபம், அதனால தியாகேஸ்வர பெருமானையும் வணங்குவதில்ல, அடியார் பெருமக்களை வெறுத்து ஒதுக்கி சிவபெருமானை தூது அனுப்பிய ஏர்வன் கலிக்காம நாயனார் சுந்தரனையும் வணங்குவதில்லை, தியாகேஸ்வரையும் வணங்குவதில்லை, சுந்தரனையும் வணங்குவதில்லை. அடியார் பெருமக்கள் வேண்டாம், இவன் வேண்டாம், ஏன் என்ன காரணம், சிவபெருமான தூது அனுப்பியிருக்கிறான், யாரிடத்தில், தனக்கு பிடித்தமான தொழிலிடத்திலே தூது அனுப்பியிருக்கிறான். கேவலம் ஒரு பெரும் இச்சைக்கு சாமியை தூது அனுப்புறதா கேட்க தோணுது, ஆனா நாம அதான டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோம். என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, சிவபெருமான் சொல்லுங்க, சிவபெருமான் போய் பெண்ணு வீட்டுல நேரா பையன் வீட்டுல நேரா பேசி கொடுத்துருவாரு, அதாவது நாம பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு இன்னும் என்னுடைய பையனுக்கு இன்னும் குழந்தை பேரே வரல, சிவபெருமான் சொல்லுங்க, சிவபெருமான் என்ன மருத்துவரா, ஆனாலும் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோமே அடியால் படுகின்ற துயரங்களை எல்லாம் நீக்குவதற்கு பெயர்தான் தந்தையுடைய இயல்பு, குழந்தை படுகின்ற துயரங்களை எல்லாம் நீக்குவதுதான் தாயினுடைய இயல்பு. அப்ப நாம படுற கஷ்டத்தெல்லாம் சுவாமி கிட்ட போய் சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு கேட்கறதுல தவறே இல்லை. திருமணம் செய்து வை, குழந்தை பேர் கொடு, உயர்ந்த வாழ்க்கையை கொடு, ப்ரமோஷன் கொடு, பதவி உயர்வு வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், நிலம் வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்று கேட்பதுல தவறே இல்லை. அப்பா இப்படியாது வேணும் சார், இதெல்லாம் வேணும், ஆனா ஒண்ணுமில்லை, இதால வரக்கூடிய துன்பங்களும் வரும், இதால வரக்கூடிய துன்பங்களும் வரும். பணம் வந்தால் அதோடு சேர்ந்து பாவமும் வரும். நிலம் வந்துச்சுன்னா, அசையாத சொத்துகள் வந்ததுன்னா, அதோட சேர்ந்து அசைக்க முடியாத சில பாவங்களும் வரும். சார், ஸ்தாவர சங்கமங்கள் அசையாத சொத்து நிறைய இருக்கு சார், இருக்கட்டும், அசைக்க முடியாத பாவங்களும் இருக்கும். நிறைய பவுன் இருக்கு சார், இருக்கட்டும், அது போலவே பாவங்களும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, வடமொழி அழகா சொல்லுது, திரவியம் உலானாம் பாபானாம். திரவியம் வந்தால் பாவம் வரும், அது இல்லாம வராது. பாவம் இல்லாம திரவியம் மட்டுமே வராது. சுத்தமான ஆகாரத்தை மட்டும் சாப்பிட முடியுமா? நாம சக்கையும் சேர்த்துதான் சாப்பிடணும். அதுதான் உடம்பு பிரிச்சு எடுக்குது, சக்தி தனியா சக்கை தனியா பிரிச்சு எடுக்குது, அதான் இந்த உடம்போட வேலை. அப்ப என்ன சார் பண்றது? பாவத்தோட சேர்ந்துதானே பணம் வருது, அதை கொண்டு போய் இறைவனிடத்தில் கொண்டு விட வேண்டும். சுவாமி அதை செரிமானம் பண்ணி நமக்கு சத்தம் மட்டும் கொடுத்துருவாரு. எப்படி தெரியுங்களா? அம்மாவோட வயிற்றுக்குள்ள நாம குழந்தையா இருந்த போது தான் தாய் உண்ட எச்சிலை தன் தான் உண்டோம். அம்மா சாப்பிட்டா சக்தி எது சக்கை எதுன்னு பிரிச்சா, சக்கையெல்லாம் அவ வெளியில தள்ளினா, சத்தம் மட்டும் தொப்புள் கொடி வழியாக நமக்கு கொடுத்தாள். அது போல அவன் தாய் மாணவனாக இருக்கிறான், அவன் உண்டு செரித்து சக்தியை நமக்கு தருகிறான், சக்கைய அவனே வெளியேற்றான். அப்போ பாவத்தோடு வரக்கூடிய திரவியத்தை அவனிடத்தில் கொடுத்து கொஞ்சம் புண்ணியமா பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு அந்த பாவம் இல்லை. சுந்தரனை புறவுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிடுறாரு ஏகம் கழிக்காம நாயனார். இந்த தகவல் அடியார் உலகத்துல பரவுன்ற போது என்ன தோணும்? ஆஹா, சுந்தரனையே ஒதுக்கி வச்சாச்சு. சுந்தரன் யாருன்னா, திருக்கைலாயத்துல தன்னுடைய வடிவத்தை பார்த்து சிவருமா சுந்தரா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்த வடிவம் சுந்தரனுடைய வடிவம். கமலினி அணிந்திரனு ரெண்டு பெண்களை பார்த்து பயங்கிறாரு பூப்பறிக்க போன இடத்துல. உடனே என்ன ஆச்சு சிவபெருமான் கேக்குறாரு. இப்ப நம்மள ஆச்சு யோசிச்சு பாருங்க, நம்மளை யோசிச்சு பாருங்க. பூப்பறிக்க போன இடத்துல கமலினி அணிந்திரனு ரெண்டு பெண்களை பார்த்தாரு, மையல் கொண்டாரு, பூ குழந்தையை கொண்டு வந்து சிவபெருமான இடத்துல கைலாயத்துல வச்ச உடனே சுந்தரா என்ன நடந்தது கேக்குறாரு. அது வந்து இல்ல, என்ன நடந்தது? நீ ஒன்னும் சரியில்லை, நீ எதெல்லாம் விரும்பினியோ போய் அனுபவிச்சுட்டு வா, போ கீழே போ, ஒரு பிறவி எடு. ரெண்டு பேர் தானே வேணும், கமலினி அணிந்ததை சங்கிலி யாரா ஊட்டி வரா, பரமை நாச்சி யாரா ஊட்டி வரா, போய் அனுபவிச்சுட்டு வா. அனுப்பி வச்சுட்டாரு. கேக்குறாரு, கைகள் அஞ்சலி செய்து கூப்பி கலங்கின, கைகளை தொழுது கேக்குறாரா சுந்தரம். ஐயா, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய்யல, கைகள் அஞ்சலி செய்து கூப்பி கலங்கின. சுந்தரனுக்கே அந்த கதி. சிவபெருமானுடைய மறுபுருவா வந்த நிடகுருவா வந்த சுந்தரனுக்கு மையல் மானுடமா வந்தோம்னா இங்க மயக்கம் வந்துடும். இது தெரியுதுல்ல, மயங்கும் வேண்டான்னு தோணும், ஆனா கை நீட்டிடும். வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டே கைய நீட்டிடும், போதும் போதும்னு சொல்லிக்கிட்டே இலையில விழுந்தா தின்னுடும். மையல் மானுடமாய் மயங்கும் மானுட புறவியே மயக்கத்தின் பார்ப்பட்டதுதான், மாயையின் பார்ப்பட்டது. இந்த சுந்தரனை பிடிச்ச உடனே சுந்தரனுக்கு ரொம்ப வருத்தம். அடியான பெருமக்களிலே ஒருவர் நம்மை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே. திரண்மண்ட நாயனார் சொன்ன போது திருத்தொண்ட தொகை பாடியாச்சு. இப்போ ஏகோன் கழிக்காம நாயனார் சொல்லும் போது என்ன செய்யறது? இவருக்கு ஏதாவது ஒன்று செய்யறதுமே. நம்பி யாரோரல் நெஞ்சில் நடுக்கம் ஒன்றி நின்று தம்பிரானை தூது தையல்வால் விட்டார் என்னும் இன்பரின் மிக்க வார்த்தை ஏயர் போனார் தாம் கேட்டு வெம்பினார் அதிசயித்தார் வெறுவினார் விளம்பருற்றார். அதே சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தாம் பட்ட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலையில லேட் ஆயிடுது, ஏன் லேட் ஆயிடுது, ஏன் லேட் ஆயிடுது, ஏன் லேட் ஆயிடுது. பையன் எக்ஸாமே எழுதிட்டு வந்துருப்பான், காலையில எக்ஸாமுக்கு காலையில லேட் ஆயிடுதான், 6 மணிக்கு எழுந்துக்க வேண்டிய பையன் 8 மணிக்கு எழுந்துட்டான். நீங்க கொண்டு போய் விடுறதுக்கா வண்டி எடுக்கிறீங்க, வண்டியும் பஞ்சரா இருக்குது, நீ ஏன் லேட் ஆயிடுது, நீ ஏன் லேட் ஆயிடுன்னு பையனை கேட்டு என்ன பிரயோஜனம்? 6 மணிக்கே எழுந்துக்க வேண்டிய பையன் எழுந்துக்கல, வண்டி பஞ்சரா இருக்குது, எல்லாம் ஒரே நேரத்துல தான் கூடி வரும். நீங்க எல்லாம் 6 மணிக்கு கரெக்டா இருக்கிற அன்னைக்கு வண்டியும் பஞ்சராகாது, சரியா இருக்கும். நீங்க இன்னைக்காவது காலதாமதமா ஆயிடுச்சு, வண்டியை வேகமா ஓட்டணும்னு நினைக்கும் போதுதான் வண்டியும் பஞ்சராயிடும். நம்மள மாதிரிதானே அதுவும், நம்ம பொருள் தானே, நம்மள மாதிரிதானே அதுவும் சண்டி பண்ணும். அது மட்டும் என்ன வானத்துல குறிச்சு வந்துருச்சு, நம்முடைய பொருள் நம்மை போலதான் இருக்கும். காலதாமதம் ஆச்சுன்னா ஒரே நேரத்துல தான் காலதாமதம் ஆகும், அன்னைக்குதான் எல்லா சோழனையும் இன்னைக்கு பார்த்து கேஸ் எடுத்து போச்சுப்பாங்க. நீங்க லேட்டா எழுதிங்களோ அன்னைக்குதான் கேஸ் பண்ணி அன்னைக்குதான் வர வேண்டிய பஸ்ஸும் வராது, மழையும் பொழியும், கொடையும் இருக்காது. நனைவோம், நனைய கூடாத பொருளை வேற கையில வச்சிருக்கும். எந்த பொருள் நனையாம எடுத்துட்டு போனோம் அந்த பொருளையும் கையில வச்சிருக்கும். இது உலக இயற்கை எல்லாம் ஒரு சேர கூடி வரும். இது புலம்பிக்கிட்டே இருக்கிறாராம். இப்படி பண்ணிட்டாரே சுந்தர, இப்படி பண்ணிட்டாரே. இது யார் புலம்புவார்கள் தெரியுங்களா? அதுல ரொம்ப ஆசை இருக்கின்றவர்கள் புலம்புவார். ஆசை இல்லாம புலம்பவே மாட்டான். குழந்தை லேட் ஆயிடுச்சு, அப்பாவோ அம்மாவோ ரொம்ப யார் ஆசையா இருக்காங்களோ அவங்க இன்னும் குழந்தைய காணுமே, இன்னும் குழந்தைய காணுமே, இன்னும் குழந்தைய காணுமேனு புலம்பிட்டு வாசல் வந்து குழந்தைங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அது பற்று கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்க வந்தா என்ன வீட்டுக்கு தானே போறேன் சேவை நேரம் பழங்க அப்படின்னு பட்டுருவாங்க. அன்பு உடையவர்கள் அலைந்து கொண்டே இருப்பார். ஒரு துணையே ஆண் வரல, பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமான அன்பு இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது. அவர் திட்டாரோ வெயிலாரோ அவர் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் படுத்துடுது. அவர் வரலன்னா என்னவோ போல இருக்குது. அதுபோல அந்த அம்மா எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்கன்னா இவர் தூங்க மாட்டாரு. என்ன தூக்கம் வரல, அவ இருந்தால்தான் நிம்மதியா ஒரு கொரட்ட சத்தம் வரும், நான் பாட்டுக்கு தூங்கி இருப்பேன். இப்ப அந்த கொரட்ட சத்தம் இல்லாம இருக்க முடியல. அது உண்மையான அன்பு உடையவர்களுக்கு அந்த நெருக்கம் வந்துடும். விளம்பற்றார் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சுந்தரன் போய் இப்படி பண்ணிட்டானே, சுந்தரன் போய் இப்படி பண்ணிட்டானே, அது செய்து போறான், சுந்தரன் போய் இப்படி பண்ணிருக்கிறானே. ரொம்ப வருத்தமா இருக்கு. பறவை நாச்சியாரிடத்துல தூதாக ஒரு முறை அழைச்சாலும் பரவாயில்ல, முதல் முறை போறாரு தியாகேசப்பெருமா, முதல் முறை போறாரு. போய் தூதா போயிட்டு வரும்போது சாதாரண மனித வடிவில் போயிட்டாரு. உன்னை யார் மனித வடிவில் போக சொன்னான்? தியாகேசனா போ, சுவாமியா போனோம். அடியான் ஏவும் காரியம் நன்று சாலையே. என்ன நாயகன், ஒரு தலைவனை வேலைக்காரன் ஏவ முடியுமா? நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன், அவர் வந்து சார் இதெல்லாம் நீங்க செய்யுங்க என்ன வேலை சொன்னா எப்படி? எம்டிக்கு போய் இருக்கக்கூடிய சிப்பந்தியே இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சிருங்கன்னு சொன்னா எப்படி? இது என்ன நல்லா இல்லையே. நன்று சால மிகுந்த நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா நியாயம். ஏயும் என்று இதனை செய்வான் தொண்டாம் என்னையும் போய் தொண்டான். என்னையா பாவம் இது, பேயரை பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியா கேட்ப. என்னால இதுமே பொறுக்க முடியாது. இதை என்னைக்கு என் செவி கேட்டுதோ தாயின பின்னும் மாயாது இருந்தது என் ஆவி என்பார். இதை கேட்டதுக்கு அப்புறமும் கூட என்னுடைய உயிர் பிரியலையே. தவறான வார்த்தைகளை கேட்டா அந்த நேரம் உயிர் பிரிகின்ற மாதிரி பழைய காலத்துல இருந்தாங்க. ஏன்னா நீங்க வந்து திருக்குறள் பாத்தீங்கன்னா தெரியும், மயிர் நீட்டி திருக்கோயிலுடைய மணி ஓசை எப்போதெல்லாம் கேட்கிறதோ அப்போதெல்லாம் பஞ்சாட்சரம் திறத்தை சொல்லுங்கள். நேரடியாக நின்று தரிசனம் செய்தால் என்ன பலன் கிட்டுமோ அந்த பலன் கிட்டும். சுவாமி அவங்க இடிச்சு மோதிக்கிட்டு அங்க போய் பார்க்க முடியலையே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். திருக்கோயில் வளாகத்துல இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்லயே இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்கு வெளியில வண்டியில எங்கேயாவது போயிட்டு இருந்தாலும் சரி, திருக்கோயிலோட மணி ஓசை கேட்டதுன்னு சொன்னா உடனடியா அந்த இடத்துல ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல தொடங்கிவிடுங்கள். மணி ஓசை முடிகின்ற வரையிலும் ஏன்னா நேற்றுக்கு தான் சொன்னேன், இந்த மணி ஓசையுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 131.6 வீடு வாசல் பொருள் எதுவும் கேட்கல, மனசு நிம்மதியா இருக்கணும். ஒரு பதட்டம் இல்லாம எல்கேஜி பையன் கூட ரொம்ப டென்ஷனா இருக்கான். என்ன நாளைக்கு அசைன்மெண்ட் இருக்குதான், அசைன்மெண்ட் என்னையா? ஒரு 26 எழுத்து, அதுல 4 எழுத்து தான் அசைன்மெண்ட்டுக்கு. உனக்கு தெரியுமா அவங்க என்ன எழுத்து சொல்றாங்களோ அதை எழுதணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நீயா ஒண்ணு எழுதிட முடியாதுன்னா. என்னடா இருக்கு, ஏ பி சி டி இந்த 4 எழுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்ல போறாங்க அதை எழுதணும். அதனால வரிசை ஆகிடக்கூடாது, அவங்க எதை சொல்றாங்களோ அதை எழுதணும். ஒரே நேரத்துல கேட்கணும், அதே நேரத்துல உடனே எழுதணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த 4 எழுத்துக்கு. அதுக்கு என்னடா உனக்கு என்ன பண்ணுது, டென்ஷனா இருக்கு. அந்த நேரத்துல அன்னைக்கு இது சொல்ற உடனே கஷ்டமா சேர்ந்து வருவோம். உடனே அந்த எல்கேஜி பையன் கரெக்டா சொன்னீங்க அங்கிள்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன் கஷ்டமா ஒரு சேர சேர்ந்து வரும், கரெக்டா சொன்னீங்க. என்னடா கரெக்டா சொன்னேன், எல்கேஜி பையனுக்கு இது என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே நேரத்துல மிஸ்ஸும் எழுத சொல்றாங்க, பக்கத்து பையனும் பென்சில கேட்கிறான், கஷ்டம் எல்லாம் சேர்ந்துதான் சார் வருது. பக்கத்து பையன் இவனை தட்டி பென்சில் கேட்கிறான், மிஸ்ஸும் அதே நேரத்துல அந்த எழுத சொல்றாங்க, எழுத முடியல படிக்கிறது எல்கேஜி. ஒரு கிண்டர்கார்டன் லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய கிண்டர்கார்டன் பையனுக்கு டென்ஷனா இருக்கு. அப்ப நீங்க ஃபாஸ்டஸ்ட் ஓதர் நாம இருந்துகிட்டு எதை எடுத்தாலும் டென்ஷன், எதை எடுத்தாலும் டென்ஷன். வாழ்த்தது கல்யாணத்துக்கு வாழ்த்த வந்திருக்கிறாங்க, என்ன செய்யணும்? எங்க குருநாதர்லாம் வாழ்த்துவதற்கு ஒரு மரபு சொல்லுவாங்க, அந்த அக்ஷதையும் பூவையும் வாங்கினதிலிருந்து உங்களுக்கு மூல மந்திரங்கள் ஏதாவது சொல்லி இருந்தார்கள் என்றால் அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுடணும். அக்ஷதையை கையில வாங்கினதுலேருந்து அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுடணும். ஒவ்வொரு அக்ஷதையா எடுத்து எடுத்து வச்சு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி நம்ம சாதாரண மண்ணியை எடுத்தது போல அந்த அக்ஷதையை அப்படியே எடுத்துக்கிட்டே வரணும். எவ்வளவு அப்ப யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய எங்க குருநாதர்லாம் ரெண்டு அக்ஷதம் தான் போதும்பர், கொஞ்சமா கொஞ்சமா போதும்பர், ஏன்னா அவ்வளவு ஜபம் பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த அக்ஷதையை எடுத்துக்கிட்டு அந்த பூவை எடுத்துக்கிட்டு எங்க தெரியுமா போகணும், மேல ஏறணும். திருமணம் நடக்கக்கூடிய அந்த படியில ஏறணும், அந்த மேடைக்கு ஏறணும். மேடைக்கு ஏறி பொண்ணு மாப்பிள்ள தலையிலதான் அந்த அக்ஷதையும் பூவையும் போடணும். சுத்தி வர நிரம்ப பேர் நின்றுகிட்டு கும்பலா நின்றுட்டு இருப்பாங்க தாலி கட்டுறத பாக்குறதுக்கு. நீங்க உட்கார்ந்த இடத்துல நல்லானே அப்படி இப்படி போட்டீங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆகி நல்லா குழந்தை குட்டியோட இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்த்து போகும். அவங்களுக்கு எதுக்கு அந்த வாழ்த்து? யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போகணும் அந்த வாழ்த்து. அப்ப என்ன பண்ணணும்? செப்பதை கட்டணும் சார், கூட்டத்துல காணா போயிடும் சார். இந்த பையன் வேற திருமணத்துக்கு வாழ்த்த வந்த இடத்துல அவனுக்கு பயமே இல்லைன்னா சார் சும்மா இல்ல 1500 ரூபாய் செப்பல், நீ வாழ்த்த வந்திருக்கியா, செப்பலை பாதுகாக்க வந்திருக்கியா, வாழ்த்தனால வந்திருக்கிற அவ செப்பலை மறந்துடு, வாழ்த்துவதற்கு மேல ஏறு, மேல மேல ஏறு. வாழ்த்த வேண்டிய மணமக்கள்ல பக்கத்துல போய் நின்று நல்லா வாழ்த்து, மனமார வாழ்த்து. ஏதோ கடனே இருந்த இடத்துல இருந்து அச்சனைய நீ ஏதோ விசிறி எரிஞ்சுட்டு கடை கடனை இலை போட்டாச்சா போனா என்ன அர்த்தம்? முதல் பத்திலேயே உட்காந்துருவோம், ரெண்டாவது பத்தி அசிங்கமா இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் அழுப்பா இருக்கும். இப்படி வேற ஒரு குரூப் இருக்கு முதல் பத்திலேயே. இதுக்கு எதுக்கு, இதுக்கு எதுக்கு வாழ்த்துன்னு எனக்கு பெயர்? இது பேர் வாழ்த்து இல்லையே, அது ஏதாவது விருதுல போய் சாப்பிட்டுட்டு வந்து இல்லாம சுத்தபத்தமா வாழ்த்துங்கிறது அப்படி இருக்கணும். உள்ளங்கோடு செய்கின்ற எந்த செயலும் வெற்றி பெறும். இங்க நாயனை அடியான் ஏகும் காரியம் நன்று சால ஏகும் என்று இதனை செய்வான் தொண்டனாம் என்னே பாவம் பேயனாம் ஒருக்க ஒன்னா பிழையினை செவியார் கேட்பதாயினம் இன்னும் மாயாது இருந்தது என் ஆவி என்றார். இன்னும் போலியே என் உயிர், அவரான ஒரு சொல்லை கேட்ட உடனே உயிர் பிரியணும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி மா அன்னார். திருக்குறள் ரொம்ப அழகான திருக்குறள். இதுக்கு பொருள் எழுதின அத்தனை பேர் என்ன தெரியுமா எழுதிக்கிறாங்க, கவரிமான் பரம்பரையை எழுதி வச்சுட்டாங்க, கவரிமான்னு எழுதி வச்சுட்டாங்க. கவரிமான்னு எந்த திருக்குறள் புத்தகத்திலையும் இருக்காது, நீங்க வேணா பாத்துக்கலாம். கவரி மா அன்னார் அப்படின்னு தான் இருக்கும். மான்னா விலங்கு, கவரினா முடி, முடியுடைய விலங்கு என்றுதான் பொருள். ஒரே ஒரு முடி விழுந்தா எந்த மானும் இறந்து போகாது. ஆனா குளிர் பிரதேசங்கள்ல வாழக்கூடிய விலங்குகள் தங்கள் உடலில் உள்ள ரோமங்களை தான் உதிர்ந்துருச்சுன்னு சொன்னா அந்த குளிர் தாங்க முடியாம இறந்து போயிடும். அது போல மானத்துக்கு இழுக்கு என்று ஒன்று வந்தால் மானத்தோடு வாழ்கின்றவனுக்கு கேவலமா இருக்கும், இறந்து போயிடுவான். யோசிச்சு பாருங்க, என்னைய மாதிரி ஒரு ஆள் மானம் கட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு ஒரு மானத்துக்கு இழுக்கு பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒண்ணு யாராவது என்ன என்ன சொன்னா என்ன பூத்து காய்ச்சா தொங்குது இருந்துட்டு போட்டு விடுவான். உண்மையாகவே மானத்தோடு வாழ்கின்ற ஒருவனுக்கு தான் அது பத்தி இழுக்கா இருக்கும். அலுவலகத்திலேயே நீங்க ஒரு நாள் லேட்டா போற அன்னைக்கு முதல் முதல்ல லேட்டா போறீங்க பாத்தீங்களா, அன்னைக்குதான் அவனுக்கு படப்படப்பு அதிகமா இருக்கும். அதுவே ஒரு நாலஞ்சு ட்ரிப் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் படப்படப்பே இருக்காது. அதுபோல உங்க குழந்தைகளை நீங்க முதல் நாள் கண்டிக்கும் போதும் அவர் ரொம்ப டென்ஷன், அம்மா வேற திட்டாங்க அப்பா வேற திட்டாங்கன்னு இருக்கும். நீங்க தினமும் திட்டிக்கிட்டே என்ன இப்ப திட்ட போறேன் அப்படின்னும். அதனால குழந்தைகளை திட்டும் போது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க திட்டே அதுக்கு மறந்து போயிடும், அதுக்கான பலனே இருக்காது. நானும் கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு ஒரு பையன் சொன்னான். அங்கு கேட்டீங்களா அப்படின்னா, என்னடா உங்க அம்மா கரடியா கத்து, எனக்கு எப்படி கரடி பாஷை தெரியும்? மனுஷனா பேசினா எனக்கு தெரியும், கரடி பாஷை எனக்கு எப்படி தெரியும்? இந்த அம்மா கரடியா கத்திட்டு இருக்குதுன்னா, மயிர் மீட்பின் உயிர் வாழா கவர் மா அன்னார். மான்னு இல்லவே இல்லை, எல்லா உரையிலையும் மான்னு எழுதிட்டாங்க. மான் அண்ணார் கிடையாது, மா அன்னார் தான். அதுபோல குளிர் பிரதேசங்கள்ல முடி இல்லைன்னு சொன்னா, முடி கற்றைகள் இல்லைன்னு சொன்னா அந்த விலங்கு இறந்து போகும். அது போல மானவுடையவர்கள் இறந்து போவார்கள். சிவ அவச்சாரம் ஏற்படுகின்ற போது சிவன் மீது அதிகப்படியான பற்று கொண்டவர்கள் உடனடியா இறந்து போயிருக்கணும். அப்போ ஏன் கழிக்காமலா கேட்கிறாரு, நான் சிவன் மீது அதிகப்படியான பற்று கொண்டவராயிற்று, இப்படி சுந்தரன் சிவபெருமானை ஏவினான் என்று கேட்டதற்கு பின்னாலும் என்னுடைய ஆவி இன்னும் இந்த உடம்பிலே தரித்திருக்கிறதே, அப்ப எனக்கு சிவபெருமான் மேல அன்பு இல்லையோ, காதல் இல்லையோ, அதெல்லாம் சொல்றதெல்லாம் பொய்யா? கேட்டு உருகி சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தவை ஆளும் ஏயர் காவலார் தம்பால் ஈஸ்வர் வந்து உனை வருத்தும் சூளை வந்தொண்டன் தீர்க்கில் நன்றி முந்துற ஒழியாது. இந்த கோபத்தை வச்சுக்கவே கூடாது, கோபத்தை மட்டும் வச்சுக்கவே கூடாது. ஒரு ஆசிரியர் சொல்றாரு, மாணவர்கள் உங்களுக்கு எல்லாம் கோபம் இருக்கா, பொறாமை இருக்கா, யாரையாவது அடிக்கணும்னு தோணுதா, யாரையாவது ஓம்பி ஒரு குண்டு விடணும்னு தோணுதா, குட்டணும்னு தோணுதா, கிள்ளணும்னு தோணுதா? எல்லாரும் கை தூக்கிட்டான். எனக்கு ஒருத்தனை கிள்ளணும்னு தோணுது சார், ஒருத்தனை குத்தணும்னு தோணுது சார், ஒருத்தனை அடிக்கணும்னு தோணுது, ஒருத்தனை திட்டணும், இப்படி எல்லாரும் கை தூக்கியாச்சு. அந்த தக்காளி படம் இருக்குல்ல, அதை ஒரு பையனை போட்டு வச்சுக்கிடுங்க. நீங்க நினைக்கிற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பொறாமை குணம், அதுதான். அதை உங்க கூடவே வச்சுங்க, வச்சுக்கிட்டே இருக்க. ஒரு நாளாவது, ரெண்டு நாளாவது, மூணு நாளாவது அந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க, சார் இது நாலு சார் இந்த பையே. முதல் நாள் வச்சிருந்த தக்காளி பழம் மூன்றாம் நாள் நான்காம் நாள் அழுகி நாற்றம் எடுக்குது. அது போல நமக்கு முதல் நாள் இருந்த போது கதகதப்பா அந்த பொறாம குணம், அப்புறம் நான் யாரும் காட்டவானா அப்படி இருந்திருக்கும், ஒரு கதகதப்பா இருந்திருக்கும், அது ஒரு வன்மம் இருந்திருக்கும், தான் என்கின்ற அகங்காரம் இருந்திருக்கும். அது இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நான்காம் நாள் போக போக உங்கள்கிட்டயே அது ஒரு நாற்றத்தை கொண்டு வந்துடும். இவெல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு கேட்கற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு நாற்றத்தை கொண்டு வந்துவிடும். இருக்கா அந்த நேரமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு இன்னைக்கு பெரிய இந்த பல்துறை அறிவு பெற்ற இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செய்தியை சொல்றாங்க, அது ரொம்ப பணம் கொடுத்து கத்துக்கணும். அந்த தகவலை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன். யாரையாவது திட்டணும், யாரையாவது ஏதாவது சொல்லணும்னா ஒரு காகிதத்தை எடுங்க, என்னையே பிடிக்காது, எனக்கே தோணும் என்னை இன்னொருத்தரா திட்ட முடியும், என்ன கொஞ்சம் நேரம் திட்டு அப்படின்னு இன்னொருத்தரா சொல்ல முடியும். நேரடியா நானே என்னை திட்டிக்கிடுவேன், இதெல்லாம் சரியில்லை, ஒன்னும் நீ ஒழுங்கா திருந்தினா நல்லது உனக்கு அப்படின்னு என்னுடைய ஆன்மாவிடத்தில் நானே பைத்தியகாரமா தான் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் பைத்தியகாரமா பண்ணும்போது இதையும் பைத்தியகாரமா பண்ணுவோமே, திருந்துறதுக்கான வழிதானே. கிழிச்சு போட்டுடும், யாரையாவது திட்டணும்னு நினைச்சா அவங்கள நேரடியா கூப்பிட்டு திட்டாதீங்க, பக வந்துடும். காகிதத்தை எழுதி கிழிச்சு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் திட்ட சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கும் போய் சேர முடிஞ்சு போச்சு. ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடந்தது,